தேவனுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த காலை வாடிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனும் நம்முடைய மூத்த சகோதரனுமா கொடுத்த அந்த வார்த்தையை தான் நான் ஆண்டு உங்களுக்கு நினைப்பட்ட நான் விரும்புகிறேன். விஷயத்தில் 36 லட்சம் போலதான் நம்ம இடத்துல ஒரு என்னன்னா ஒரு கிரியை வந்து தேவன் செய்கிறதுக்கு பதிலாக நானே செய்யணும், நானே அவர் சொன்னது போல என்னோட பிரமாணங்களை உங்களுக்கு இருவகைப்படி எழுதுவேன், என் கற்பனையும் படி நடக்க பண்ணுவேன் அப்படின்னா தேவன் சொல்லும் போது நான் வந்து அதுக்கு என்னை விட்டு விட்டு கொடுக்காம என்னை நானே அது வந்து ஒரு சுயமாய் ஒன்றை நான் செய்கிறதுக்கு நான் எத்தனை பெற ஆரம்பித்தேன். இதில்தான் நான் இந்த சமீபமாய் நான் வந்து உன்னத பாட்டின் புத்தகம் அந்த புத்தகத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். அந்த சகோதரன் சொன்னதுல இருந்து உன்னத பாட்டின் புத்தகத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு இந்த ஒரு காரியம் மனவாழ்வு தன் மனவாழ்க்கையை குறித்து சொல்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சாலமோனின் உன்னத பாட்டு 2 அதிகாரம் 3 காரியத்தை அவர் வந்து ஒரே காரியத்தை அவர் 3 முறை சொல்றாரு. ஒரே காரியத்தை 3 முறை அவர் சொல்றாரு. 2 அதிகாரம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 2 அதிகாரம் 7வது வசனம் எருசலேமின் குமார்த்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீ அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களுக்கு ஆணையிடுகிறேன். அதே இன்னொரு இடத்துல 3வது அதிகாரம் 5வது வசனத்துல மறுபடியும் எருசலேமின் குமார்த்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களுக்கு ஆணையிடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 8வது அதிகாரத்துல அதே முன்னத பாட்டுல 8வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 4வது வசனம் 8வது 8 4 எருசலேமின் குமார்த்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களுக்கு ஆணையிடுகிறேன். இந்த 3 காரியத்திலும் ஒரே காரியம் தான். 3 மனவளன் தன் மனவாட்சியை பார்த்து என்ன சொல்றன்னு சொன்னா நீ அவளை எழுப்பாத, விழிக்க பண்ணாத, எழுப்பாத. அதாவது என்னுடைய இருதயத்திலே அப்பதான் இந்த நாள்ல எனக்கு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தா நான் வந்து விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் மேம் நான் வந்து இருக்கணும். ஏன்னா கட்டளை அவர் சொல்ற நான் ஆணையிடுகிறேன்னு சொல்றேன். விழிக்காத, எழுப்ப பண்ணாத, இப்ப வந்து நீங்க விழிக்க பண்ணாத, எழும்பாத. ஏன்னு சொன்னா தன் காலத்திற்கு முந்தி ஒரு மனுஷன் வந்து அவன் விழித்துக் கொள்கிறதுலையும் தன்னை எழும்ப பண்றதுலயும் அநேக அபாயங்கள் இருக்கு. அந்த அபாயங்கள்னா அது மிகவும் ஆபத்து வந்து அந்த மாதிரி அவன் வந்து
தன் காலத்திற்கு முன்பாக அதனால நம்ம இந்த நாள்ல நம்ம கேட்டது போலதான். அதாவது நானாய் ஒன்றை நான் செய்கிறது நானாய் விழிச்சுக்கிறது நானாய் எலும்ப பண்றது தான். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. இதுல ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அது கிரியோனுடைய ஒரு சம்பவம். அது இந்த கிரியோனுடைய சம்பவத்துல அங்கே கிரியோன் வந்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 6வது அதிகாரம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 33வது வசனத்துல 6:33 மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கில பாளையம் இறங்கினார்கள். உடனே தேவனுடைய ஆவியானவர் வந்து கிதியோன் மேல இறங்குறாரு. அதுக்கு நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து அது வந்து ஆற்றன்றை நடத்துறது, அவங்க தண்ணி குடிக்கிறது எல்லாருமே தெரியும். இப்போ கடைசியா வந்து ஒரு 300 பேரை வந்து அவர் சூஸ் பண்றாரு. அவர் 300 பேரை அவங்க சூஸ் பண்ணிட்டு அந்த 300 பேர்ல இருந்து நான் வந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். 7வது அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்கள் செய்யுங்கள், இதோ நான் பாளையத்தின் முன்னிலையில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்கள் செய்ய வேண்டும். அப்ப ஒரு கிரியான் பார்த்து சொல்றாரு, நான் என்ன செய்யறனோ நீங்க அதன்படி தான் செய்யணும், நான் என் நல்லா நீங்க பார்க்கணும், நான் பாளையத்தின் நான் எப்படி செய்கிறேனோ அப்படியா நீங்களும் செய்யணும் அப்படின்ட்டு அந்த 3 படையாய் வகுத்தவர்களுக்கு அவன் ஆணையிட்டு என்ன பண்றாருன்னா, நான் சொல்லுவேன் சொல்லிட்டு அவர் போயிட்டு 19 வசனத்துல ஜாமத்தாரரை மாற்றி வைத்து அவங்க எல்லாம் முன்னணியில வராங்க. முன்னணியில வந்து கிதியோனும் ஒரு 100 பேர் அந்த முன்னணியில வராங்க, மீதி இருக்கிறவங்களும் 3 படையா பிரிச்சு 3 இடத்துல வைக்கிறார். இப்ப அவங்க எல்லாருமே வந்துட்டு எக்காலத்தை ஊதி அங்க கையில இருந்த பானையை உடைத்து உடைக்கிறத பாக்குறாங்க. பார்த்தோன்னே இவங்கள என்ன பண்றாங்கன்னா, எக்காலத்தை ஊதி கையில இருக்கிற பானையை உடைச்சி உடைச்சிட்டு எல்லாரும் வந்து அவங்க வந்து கர்த்தருடைய அவங்க வந்து கர்த்தருடைய பட்டையும் கிதியோனுடைய பட்டையும் என்று சத்தமிட்டு அவங்க சத்தமிடுறாங்க. சத்தமிட்டோடனே என்ன நடக்குதுன்னா, பாளையத்தை சுற்றிலும் அவர்களுடன் நிலையில நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்த அந்த மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா சதறி ஓடிடுறாங்க. சரி, இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்ன, இப்ப இந்த பாளையத்தினுடைய முன்னணியில அந்த 3 பகையாய் 3 படையாய் அவங்க பிரிச்சாங்களே, அந்த 3 படையாய் பிரித்தவர்கள் வந்து இப்ப கிதியோனையும் அந்த 100 பேரையும் பார்க்காம, கிதியோனா எப்ப அவங்க வந்து எக்காலம் ஊதுறது, எப்ப அவங்க பானையை உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா தானா ஒன்று இவங்களே தானா வந்து, நாமளே 3 பேர் நம்ம 3 படையும் சேர்ந்து நாமளே வந்து எக்காலம் ஊதி நாமளே பானையை உடைச்சி நாமளே தீவட்டி பிடிச்சி கர்த்தருடைய பட்டையும் கிதியோனின் பட்டையும் நாமளே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? நான் அதை யோசித்து பார்த்தேன், என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, என்ன நடந்திருக்கும், ஒன்னு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, பாளையத்தில் இருக்கிற அந்த மீதியானியரும் பாளையத்தில் இருக்கிற அந்த அம்மோன் புத்திரரும் அவங்க அந்த அங்க இருக்கிற வந்து கிழக்கத்திய புத்திரர்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்க எல்லாரும் எழுந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா, முழிச்சுக்கிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, இந்த 300 பேரையும் ஓட ஓட விரட்டிருப்பாங்க. ஏன் இந்த 300 பேர் எப்படி ஓட விரட்டினாங்க? நீங்க கிரியோனை பார்க்கல, கிரியோன்னு சொல்றேன் நான் என்ன இருக்குதுன்னு பார்த்தேன், நீ என்ன பாருங்க, நான் என்ன செய்யறேன்றத பாருங்க, அதை செய்து நான் என்னை பார்த்துட்டு நான் செய்யறது போல நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்களாம் ஒண்ணு தின்னக்கூடாது, நீங்களாம் ஒன்று தின்ன, அதனாலதான் அந்த வார்த்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விடுவேன். விழித்து கொள்ளாமலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க உடனே விழிக்கல, உடனே எழும்பல தாங்க, அந்த 3 படையும் என்ன பண்ணல, உடனே தாங்களே எழும்பில்ல, உடனே அவங்க வந்து உடனே விழிச்சுக்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கண்கள்லாம் யாரை பார்த்துக்கிட்டே இருந்தா, கிதியோன் என்ன பண்றாரு, அந்த 100 பேர் என்ன பண்றாங்க, இப்ப அவங்க பானையை உடைக்கிறாங்களா, இப்ப தீவட்டி எடுக்கிறாங்களா அப்படின்ட்டு இவங்க 3 பேர் என்ன பண்ணா, அதே பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பார்த்துட்டே இருந்ததுனால உடனே அவங்க செய்யல, உடனே இவங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. செய்த உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா, தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பாளையத்தில் இருக்கிற மீதியானியர், அம்மோனியர், அந்த கிழக்கத்திய புத்திரர் அத்தனை பேரும் என்ன பண்றாங்க, கடற்கரை மன்னனத்தினையா இருந்த அத்தனை பேரும் என்ன பண்றான், தலங்கரிக்கு ஓடுகிறான். இதேதான் அன்னைக்கு வேணும் அவங்க இருக்கலாம், இன்னைக்கு நமக்கு வந்து என்ன, சாத்தானும் என்ன தலைதிரிக்க ஓடணும், என தலைதிரி என்னுடையத்துல அவன் பங்கும் பாகும் இல்லாதபடி இருக்கணும்னு சொன்னா, நானும் கூட தன் காலத்திற்கு முன்பாக நான் விழிக்கிறவனாய் அல்லது எழும்புகிறவனாய் நான் ஒரு நாள் இருந்துடவே கூடாது. அதனாலதான் நமக்கு சகோதரர்கள் நமக்கு காட்டி கொடுத்தாங்க, காலையிலேயே முதல் செய்தியிலே நமக்கு வரும்போது என்னன்னா, பிரமாணங்களை தேவன் எழுதனான்னு நான் ஒப்பு கொடுக்கணும், நானா எழுதக்கூடாது, நானா உன்னை தண்டக்கூடாது, நானா விழிச்சுக்க கூடாது, நானா தண்டக்கூடாது. அந்த பிரமாணங்களை வந்து தேவனின் இருதயத்துல எழுதுறதுக்கு நான் வந்து ஆண்டவரே என் நான் உண்மை பார்க்கிறேன், இந்த பிரமாணங்களை என் இருதயத்துல எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் போதுதான் அந்த காரியங்கள் நடைபெறும். இது உண்மை பாருங்க, இப்ப நீங்க நடந்த காரியங்களை பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஓடினாங்க. அந்த கடற்கரை மனநலத்தினையா இருக்கிற அத்தனை பேரும் தலைகரிக்க ஓட்டம் சிதறி போச்சுன்னு எழுதுறது. சரி, இதே மாதிரிதான் எந்த இன்னொரு நம்ம அடுத்த இன்னொரு சம்பவத்தை காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 26 அதிகாரம், 1 சாமுவேல் 26 அதிகாரத்துல இன்னொரு சம்பவத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. இங்க வந்து இருபத்தி ஆறாம் அதிகாரம், ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல. அப்போ இங்க சவுலுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற ஒரு சம்பவம், இப்ப நம்ம சொன்னோம் நீதியும் சமாதானமும் சந்தோஷமும். இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ஒரு சமாதான புருஷன் அவன் எப்படி எதுவா இருந்திருக்கான்னு பாருங்க, ஒரு சமாதானம் இல்லாதவன் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. இங்க வந்து என்ன இருக்குன்னு சொன்னா, இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல, பின்பு சீப்பூரா கிபியாவில் இருக்கிற சவுனிடத்தில் வந்து தாவீது யெஷிமோனுக்கு எதிரான ஆக்கிலாமேட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று சவுலுக்கு வந்து சொல்றாங்க. தாவீது வந்து அங்க ஒளிச்சுங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சவுல் உடனே கிளம்பி போறாரு, கிளம்பி போய் எப்படியாவது தாவீது வந்து கொலை பண்ணிடணும், இல்ல தாவீது எப்படியாவது வந்து அவன் வந்து உயிர் எடுத்தணும் அப்படின்னு போறாரு. போனவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அங்க வந்து போன ஆள் என்ன பண்றாரு, அந்த வனாந்திரத்தை போய் தூங்கி போடுறாரு. சரி, நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன் ஏன் தூங்க பண்ண, தேவன் ஏன் அவனை தூங்க பண்ணாருன்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இத சவுல் தாவீது இதை கேள்விப்பட்ட உடனே தாவீது சவுல் இருக்கிற மூன்றாவது வசனம் பாரு, நான்காவது வசனம் பாருங்க, சாரி ஐந்தாவது வசனம், பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையம் இறங்கின இடத்திற்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகி அப்னேரனும் அவன் படைத்தனும் படுத்துக் கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான். சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்தில் படுத்துக் கொண்டிருந்தான், ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கினார்கள். தாவீது உன்னை யார் என் கூட வரீங்கன்னு கேக்குறாங்க, உன்னை அபிசாயின்ற நான் உன்னோடு கூட வருகிறேன் அப்படின்னு சொல்றான். உன்னை தாவீது அபிசாயை கூட்டு போறார், கூட்டு போயிட்டு அங்க போய் பாக்குறாரு, அந்த இடத்துக்கு சவுல் படுத்திருக்கிற இடத்துக்கு கிட்ட போறாரு. கிட்ட போன உடனே அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அங்க ஒரு வார்த்தை ஏழாவது வசனம், அங்க அவன் அப்ப சவுலுடைய தலைமாட்டுல ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது, அவனை சுற்றிலும் அப்பேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள். ஓகே, இப்ப எட்டாவது வசனம் பாருங்க, அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, அபிசாய் சொல்றான் கூடவே இருக்கிறான், கூடவே இருந்து இப்ப அபிசாய பார்த்து சொல்றான், இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார், இப்பொழுதும் நான் அவனை ஒரே ஈட்டியினால் இரண்டு குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். என்ன பண்றாரு இப்ப அபிசாய் வந்து சொல்றான், தாவீது என்ன தூங்கின்னு கிடக்குற, என்ன தாவீது இன்னும் எழும்பாம இருக்கிற, விழிச்சுக்கோ எழும்பு, பார்த்தீங்களா எழும்பு, இப்போ பாரு ஒருத்தன் உன் உயிரை வாங்குறவன் பாரு, அவன் பாரு படுத்துன்னு கிடக்குறான், நல்லா தூங்கிட்டு கிடக்குறான், இப்ப ஈட்டி பக்கத்துல இருக்கு பாரு, எடுத்து ஒரே குத்தா, நான் குத்திட்டுமா நீ உடனே ஒண்ணு எஸ் அப்படின்னு சொன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். உடனே தாவீது சொல்றான், தாவீது பாருங்க, அதுதான் தாவீது தன்னை விழிக்க பண்ணாமலும் தன்னை எழுப்பாமலும் இருந்த தாவீது. ஆனா அபிசாயம் வந்து விழிச்சுக்கிட்டான், அவன் இப்ப எழும்புறான், தன் காலத்துக்கு முன்பாக எழும்புகிறான், உடனே குத்தணும்னு நினைக்கிறான், உடனே கூட இருக்கிற அபிசாய் எழும்புறான். ஆனா அங்க இருக்கிற தாவீது என்ன பண்றாருன்னா, உடனே பாருங்க எப்படி சமாதான புருஷன், எவ்வளவா அவன் இருந்தான் பாருங்க, எப்படி இருக்கிறான் பாருங்க, தாவீது அபிசாயை பார்த்து அவரை கொல்லாது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார், தாவீது அவரை கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய, நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இப்பொழுதும் ஒரு தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் சுமை எடுத்துக்கொண்டு போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டாருங்களா. தாவீது தன்னை எழும்ப பண்ணல, தாவீது தன்னை விழிக்க பண்ணல, தாவீது எப்படி இருந்தார், ஆனா அபிஷேகம் வாழ்ந்து விழிச்சுக்கிட்டான், அவன் எழும்புறான், எழுப்பி அவனை வந்து இதனும். ஆனா தாவீது எப்படி இருந்தாருன்னு சொன்னா, அவர் சமாதான புருஷன் தாவீது. அவர் சொன்ன இல்ல இப்ப நான் இருக்க மாட்டேன், தேவன் அவரை செய்யட்டும், தேவன் நானும் ஒன்று செய்ய மாட்டேன், நான் தேவன் செய்யட்டும், நான் ஒன்றை செய்ய மாட்டேன், தேவன் செய்யாத எதுவுமே எனக்கு வேண்டவே வேண்டாம். தாவீது எப்படி தன்னை வந்து எப்படியா இருப்பாருங்க, அவன் விழித்துக் கொள், அதனாலதான் நான் உங்களுக்கு அந்த உன்னத பாட்டு இதை நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறேன், விழித்துக் கொள்ளாமலும் எழுப்பாமலும் இரு. அதனால என்ன நடந்தது இப்போ, இப்ப தாவீதுக்கு என்ன நடந்துச்சு, சொம்ப அந்த வீட்டி எடுத்துக்கிட்டாரு, அங்க பக்கத்துல இருக்கிற அந்த இதுவும் எடுத்து தண்ணீர் அந்த இதுவும் எடுத்துட்டு தூரம் வந்த உடனே அவர் பார்த்து சவுலை பார்த்து கூப்பிடுறாரு. உடனே சவுல் ஆமான்ட்டு நான் தான் அப்படிதான் ஏதோ சேர்த்து இதுன்ட்டேன் மகனே அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு அவர் இதுன்றாரு, மறுபடியும் திரும்ப கொடுத்துட்றாரு. திரும்ப கொடுத்த உடனே கொலை பண்ண வந்த சவுல் என்ன பண்ணனா, வெக்கத்தோடு கூட திரும்பி போக ஆரம்பித்தான். யார கொலை பண்ணணும்னு நினைச்சு வந்தானோ, அவனுக்கு ஒரு ஒண்ணுமில்லாத ஆக்கணும்னு நினைச்சு வந்தானோ, அப்படிப்பட்டவன் என்ன என்னன்னா இப்ப பாளையத்திலிருந்து எவ்வளவு வீராப்போடு நெஞ்ச நிறுத்திக்கிட்டு வீராப்போடு வந்த என்ன பண்ணா இப்ப தலை குனிந்து கொண்டு அவன் வந்து வெட்கத்தோடு திரும்பி போக ஆரம்பித்தான். எதனால அவன் வெட்கத்தோடு போனா தன்னை காலத்துக்கு முன்பாக தன்னை விழித்துக் கொண்டதுனால. எதனால தாவீதனுடைய பிராணன் வந்து தேவன் வந்து அவனுக்கு ஸ்பேர் பண்ணி ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, தாவீது வந்து தன் காலத்திற்கு முன்பாக அவன் விழிக்கவும் இல்லை அவன் எழுந்திருக்கவும் இல்லை. சப்போஸ் இப்ப வந்து நான் இதை கொஞ்சம் மாத்தி சொல்றேன் உங்களுக்கு. இப்ப வந்து இப்ப சவுல் தாவீது வந்து அபிசாய் கேட்டதே கேட்டு அபிசாய் கேட்டது கேட்டு, ஆமாமா நீ சொன்னது கரெக்ட் தான், நான் கொஞ்சம் அப்படியே அசந்துட்டேன், நான் தூங்கிட்டேன், பரவாயில்ல என்னை எழுப்பி விட்டேன், என்னை எலும்பு பண்ணிட்டேன், நீ குத்தாத நானே குத்துறம் குடு அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டிய வாங்கி அவன் சவுல குத்த போயிருந்தான்னா என்ன திரும்ப நடந்திருக்கும்? நான் தியானிச்சு நான் வந்து உணர்த்தப்பட்டது என்னன்னா, தேவன் சவுலுக்கு நித்திரை அயர்ந்த நித்திரையை கொடுத்திருக்காம அந்த நேரத்துல அவருக்கு வந்து விழிப்பை கொடுத்திருப்பாரு. தேவன் விழிப்பை கொடுத்திருப்பார் சவுலுக்கு. உடனே சவுல் வந்து தாவீது தன்னை கொள்ள வர்றதுக்கு முன் விழிச்சு பார்த்தோன்னா, என்ன கொள்ள மட்டும் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பட்டயத்தை எல்லாரையும் எழுப்பிருந்தோடனே தாவீது வந்து எப்படி ஓடி போனான், தன் உயிர் தப்பன தலை தப்பனா தம்பரான் புண்ணியன்ற மாதிரி என் தலை தப்பனா போதும்னு சொல்லிட்டு தாவீது அபிஷேகம் ரெண்டு பேரும் ஓடி இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்? தூக்கத்தை வரப்பண்ணினது அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணது கர்த்தர். வேதம் அப்படிதான் எழுதி வச்சிருக்கு. தேவன் ஏன்னா சவுலும் அவனுடைய படைத்தல் எல்லாருமேலும் தேவன் அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எப்ப எதனால அந்த அயர்ந்த நித்திரை வந்தது, எதனால வந்துச்சுன்னு சொன்னா, இங்க வந்து தாவீது ஆரம்பத்துல என்ன பண்ணாருன்னா, அவர் தன்னை விழிக்காமலும் எழுப்பாமலும் இருந்ததை தேவன் பார்த்தார். தாவீதனுடைய இருதயத்தில் இருந்த அந்த சமாதானத்தை தேவன் பார்த்தார். இந்த மனுஷன் வந்து தன் காலத்திற்கு முன்பாக விழிக்காமலும் எழுப்பாமலும் இருக்கிறவன் இவன். அதனால மனவாட்டி மனவாளனை பார்த்து தன் மனவாட்டி பார்த்து சொல்றாரு, அவனை விழிக்க பண்ணாத எழுப்பாத. பெரிய மாணவர்கள், இது ஏதோ நம்ம வாலிபர்களுக்கு மட்டும் நினைச்சுக்காதீங்க, ஏதோ வாலிப பிள்ளைங்களுக்காக இல்ல, இந்த காலத்துல இந்த கடைசி காலத்துல உங்களுக்கும் எனக்கும் பிரத்யேகமான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, தன் காலத்திற்கு முன்பாக நாம் வந்து விழிக்கவும் கூடாது எழுந்திருக்கவும் கூடாது. ஏன் ஒரு மனுஷன் வந்து தன் காலத்துக்கு முன்பாக அவன் விழித்துக் கொள்கிறான், ஏன் அவன் வந்து எழுந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஒரு ரெண்டு காரணம் இருக்கு. நிறைய வேதத்தில் நிறைய இருக்கு. வேதத்துல நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, நான் இந்த காரியத்தை நான் தியானிக்கும் போது அநேக திருஷ்டாந்தங்களை தேவன் எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். எழுதணும்னா அது பாடு பாடு பக்கம் பக்கமா போகுது. தேவன் அப்படியே அவ்வளவு புதை பொருள் எல்லாம் வேதத்துல வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த நாட்களில் முக்கியமானது ரெண்டே ரெண்டு காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஏன் வந்து நான் வந்து காலத்துக்கு முன்பாக நான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒன்று என் காலத்துக்கு முன்பாக நான் எழுக்கிறதற்கு காரணம் என்னிடத்துல இருக்கிற அதிருப்தினாலதான் நான் காலத்துக்கு முன்பாக இருந்திருக்கிறேன். எனக்கு அது எனக்கு போதும் என்ற மனது இல்லை. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப நீதிமொழிகளின் புஸ்தகம் எடுத்துங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 1 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல ஞான அந்த சொல்றாரு சகோதரன் கூட அடிக்கடிக்க சொல்லுவாரு, ஒரு புதிய உடன்படிக்கையில சத்தியங்கள் நிறைந்த ஒரு புத்தகம் தான் நீதிமொழிகள்னு எடுத்து சொல்லுவார். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, நீதிமொழிகள் 1 அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, 1 அதிகாரத்துல அங்க ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். உங்களுக்கு அங்க 10 வசனம், 1:10 பாருங்க. நீதிமொழிகள் 1:10 பாருங்க. என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே, எங்களோடு வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குடியில் இறங்குவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்களை முழுமையை விழுங்குவோம். விலையுயர்ந்த சகல பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம் வீடுகளை நிரப்புவோம். பாருங்க, கொள்ளை பொருள்னால நம்ம வீட்டுல நம்ம நிரப்புவோம். வீட்டுல வேணாம், வீட்டுல கொஞ்சம் கூட இருக்கணும், எல்லாமே வீட்டுல வந்து நல்ல வீடு அமெரிக்க நிறைந்த இலைக்கறிய பார்க்கலாம். நான் என்ன பண்ணுவோம், கொடுமையான பதார்த்தத்தான வீட்டை நிரப்பிச்சிருவோம். இங்க பாருங்க, அப்ப எங்களோட கூட பங்காளியாகிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வாராகில், என் மகனே நீ அவர்களோடு வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைகளுக்கு விளக்குவாயாக, அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் செய்ய தீவிரிக்கிறது. எழுதிட்டே வராது. அப்ப என்ன அர்த்தம் இதுல இருந்து என்ன தெரியுது? இதை நான் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு சொன்னா, அவனுக்கு வந்து வீட்டு கொள்ள பொருள்னால் வீட்டை ரொப்பணும். வீட்டுல வந்து ஒண்ணு இருக்கக்கூடாது, எல்லாமே கொள்ளை பொருள்னால் அப்படியே வீடு இருந்து நிரம்பி இருக்கணும். வீடு இருந்து தேவை அவனுக்கு என்னன்னா அதிருப்தி. அவனுக்கு இருக்கிறதுல இருந்து அவனுக்கு திருப்தி இல்லை, அதிருப்தினால்தான். பிரியமானவர்களை இதுதான் அந்த நாட்கள் இல்ல நான் பார்க்கிற உடனே உடனே என்னன்னு சொன்னாங்க அவங்க. அதனால தான் அந்த காலத்துக்கு முன்பே எழுந்துடுறான் பாருங்க. அவன் ராத்திரியில மத்தம் தூங்கு ராத்திரியில போய் ரெஸ்ட் எடுக்காம பாருங்க வந்து இல்லைன்னா வந்து விழிச்சிருக்கான் பாருங்க. ஏன் அதிருப்தி எப்பவுமே சொல்றேன், ஒரு அதிருப்தி வந்து உங்களை விழிக்க பண்ணவே செய்திருக்கும். உங்களை வந்து நீங்க வந்து இழைப்பா இருக்கவே முடியாது. அதிருப்தி அவ்வளவுதான், ஒரு அதிருப்தி நம்ம இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் நான் பார்த்திருக்கிறேன். இந்த அதிருப்தியை நான் எப்படி சொல்லுவேன்னு சொன்னா, இந்த அதிருப்தி என்பவன் ஒரு அரக்கனை போறவன். அதனாலதான் அடிக்கடிக்கு நான் சில நேரத்தில் நான் எப்படின்னா அதிருப்தி என்னும் அரக்கன் அப்படின்னு சொல்லுவேன். இவன் ஒரு ஜெயிட், இவன் அதிருப்தி என்கிற ஒரு அரக்கன். சரி, இந்த அரக்கனை வந்து ஆண்டவர் வந்து ஒரு நாளும் தன் ஆவியினால் நிரப்ப மாட்டாரு, அவன் அபிஷேகம் பண்ணவும் மாட்டார். இந்த அதிருப்தி என்கிற ஒரு அரக்கன் ஒரு நாள் நம்ம கேட்டது போல பரிசுத்த ஆவியின் நிறைவு இந்த அதிருப்தியா இருக்கிற ஒரு மனுஷன் மேல கூட அதிருப்தி ஆண்டவர் நிரப்பவே மாட்டார். உதாரணத்துக்கு நீ பாத்தீங்கன்னு சொன்ன, இப்ப பிரதான தூதனா இருந்தவன் அவன் தேவ அலங்கரிக்கப்பட்ட தேர்வு, அவன் வந்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து கொண்டிருந்தவன், அவன் வந்து கீழே விழ அவன் பிசாச கீழே விழுந்து போனான். ஏன் அவன் விழுந்து போனான்? அவங்க கிட்ட இருந்த தேவனை வந்து அபிஷேகத்தை ஏன் தேவன் எடுத்தாரு? அவங்ககிட்ட இருந்தது அதிருப்தி. தன்னுடைய அதிருப்தினாலதான் அவன் என்ன பண்ணனா, தன் அபிஷேகத்தையே இழந்து போயிட்டான். நான் சொல்றேன், இந்த நாட்களில் அநேகர் உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஒரு பெருத்த அபாயம்னு சொன்னா, நம் அபிஷேகத்தை நாம் இழந்து போகக்கூடிய அபாயத்துல நாம் இருக்கிறோம். எப்படி இருக்கணும்? நாம் பாவம் செய்ய, நான் வந்து விபச்சாரம் பண்ணல, நான் வேஷித்தனம் பண்ணல, நான் கொலை பண்ணல, கொள்ளடிக்கல, அல்லது நான் வந்து வேற எதுவும் தின்றது இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன நடக்குன்னா, எனக்குள்ள அதிருப்தி எனக்குள்ள வரும்போதெல்லாம், எனக்குள்ள உங்களுக்குள்ள எனக்குள்ளும் இந்த அதிருப்தின்றது வரும்போதெல்லாம் என்ன நடக்குன்னா, தேவன் என் மேல இருக்கிறதான அந்த அபிஷேகத்தை தேவன் எடுத்து போயிட்டே இருப்பார். உதாரணத்துக்கு ஒன்னு குருந்தியரின் புஸ்தகத்துல நீங்க ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறோம். ஒன்னு குருந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றார். ஒன்னு குருந்தியர் 15:6 பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு தம் உயிரோடு எழுந்த பின்பு அவர் என்ன பண்ண, 500 அதிகமான பேருக்கு அவர் தரிசனமானார். பவுல் ஒன்னு குருந்தியர் எழுதும் போது ஒன்னு குருந்தியர் 15:6 நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, இயேசு அவர் உயிரோடு கூட எழுந்த பிற்பாடு, அவர் உயிரோடு கூட எழுந்த பிற்பாடு என்ன பண்ணாருன்னா, அங்க எழுதிருக்க முடியும் அங்க 15:6, அதன் பின்பு அவர் 500 அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்கள் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். 500 பேருக்கு மேல அதிகமா இருக்கிறவர்கள் இயேசு தரிசனமானார். தரிசனமான உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் போய் தேவனுடைய அபிஷேகத்தை ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, மேல நீங்க போயிட்டு உன்னதத்திலிருந்து வரும் பிற நாள் தரிப்பிக்க வரைக்கும் நீங்க போய் எருசலேமில் காத்துருங்கன்னு சொன்னாரு. 500 பேருக்கு அதிகமான பேர்ல, 500 பேருக்கு பேர்ல மேல்மாடியில கூடியிருக்கணும். சப்போஸ் 500 இல்ல, அட்லீஸ்ட் 300 பேராவது கூடியிருக்கான்னு வச்சுங்க. ஆனா கடைசி வரைக்கும் நிலை நின்னவங்க 120 பேர் தான் கடைசியில் நின்னாங்க. சரி, மீதி 380க்கு அதிகமான பேர் என்ன என்ன ஆச்சு? நான் சொல்றேன், 380 பேர் லூக்கால ஒரு வார்த்தை இருக்கும், 14 லூக்கா 14 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க ராஜாவுக்கு ஒரு விருந்து நடக்கும்போது அந்த விருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு சாக்கு சொல்லிட்டு போவோம். நான் ஏர் மாடு கொண்டேன், நான் அதை உழுது பார்க்கணும், நான் வயலை கொண்டேன், அந்த வயலை போய் நான் பார்க்கணும், நான் வந்து இது மாதிரி நிறைய ஒவ்வொரு சாக்கு போட்டு ஒன்னும் சொல்ல நான் ஒன்னும் இது இது அதோட கூட நான் இன்னொரு என்ன என்ன கூட்ட விரும்புறேன்னா, என்ன என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, நான் வீடு கட்டுறேன், புதுசா வீடு கட்டியிருக்கிறேன், நான் அது போய் நான் இதெல்லாம் பார்க்கணும், நான் இது மாதிரி இப்படி பண்ணியிருக்கிறேன், நான் இதுன்றேன், நான் அதை போய் செய்யணும், நான் இதை போய் செய்யணும். யாருக்கு? இந்த 380 பேருக்கு அதிகமானவர் இப்படிதான் போயிருப்பாங்கன்னு நான் எண்ணுகிறது, என்னுடைய கணிப்பு. இந்த 300க்கு அதிகமான பேருக்கு என்ன நடந்திருக்குன்னா, இவங்க எல்லாருமே இவங்க எல்லாரும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு அதிருப்தி அவங்களுக்கு. 120 பேருக்கும் இந்த 100 மேல் மாடியில கூடியிருக்கிறவங்க 120 பேரு அவங்க கூட புதுசா ஏர்மாடு வாங்கியிருப்பாங்க, அவங்க கூட வயலை கொண்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு கூட ஏதோ எல்லாம் புதுசா எல்லாம் செய்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, இல்ல இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல தேவனுக்கு வாக்குத்தம் பண்ண அந்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளட்டும், அந்த உன்னதத்தின் பலனை நான் தரிப்பிக்கப்படட்டும் சொல்லிட்டு இந்த 120 பேர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த 380 பேரை போற அவங்க இல்லாம அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து திருப்தியா இருந்தாங்க. நான் சொன்னல உங்களுக்கு, அதிருப்தி உள்ளவன் மேல ஆவியானவர் இறங்கவே மாட்டார். ஆனா திருப்தியா இருந்தா 120 பேர் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க வந்து விழிக்க பண்ணாமலும் தங்களை எழுப்பாமலும் இருந்தாங்க. தங்களை விழிக்கவும் பண்ணல, அவங்க எழுப்பவும் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இல்ல ஆண்டவரே அவங்க 350 பேரும் வயலை வாங்கினா, வீடை வாங்கினா, அதை வாங்கினா, இதை வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனா எனக்கு என்னுடைய ஒரே ஒரு தேவைப்படுதுன்னு சொன்னா, நீர் வாக்குத்தம் பண்ணினது போல அந்த உன்னதத்தினுடைய ஆவியினால என்னை நிரப்பும் நான்றவர். அந்த 3 பேர் இருந்தாங்க. அதனால ஆவியானவர் உங்க அத்தனை 120 பேர் மேலும் பட்சவாதம் இல்லாமல் தேவன் 120 பேரும் இருந்தார். இந்த நல்ல நாளிலும் நீங்களும் நானும் யோசித்து பார்க்குமா, அப்படி என்னோடத்துல அதிருப்தி இருக்கான்னு பாருங்களேன். நிறைய இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. பவுல் சொல்றது போலதான், பவுலும் அவர் சொல்லுவார், கோதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தி தான் மிகுந்த ஆதாயம் சொல்றாரு. சோ இந்த நாளில கேட்ட அந்த வார்த்தைகள்லாம் நினைவு கூர்ந்து பார்க்கும். ரெண்டாவது அவங்களுக்கு சொன்னேன், அவங்களுக்கு வந்து அவங்க ரெண்டாவது அவங்க அதிருப்தி, ரெண்டாவது பற்றாக்குறைகள் இல்ல தேவைகள் சந்திக்கப்படாத போது உடனே விழிச்சுப்பாங்க. ஆபிரகாமுடைய நீங்க நேரம் உங்களுக்கு வேகமா நான் சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, 12 அதிகாரத்துல ஆதியாகமத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். அழைச்சு வந்த உடனே தேசத்துல பஞ்சம் உண்டாகுது. பஞ்சம் உண்டான உடனே ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, உடனே வந்து திரும்பி பார்க்கிறாரு. திரும்பி பார்த்து தேவனுடைய ஆலோசனை கேட்காம இவர் பாட்டு எகிப்துக்கு போயிடுறாரு. தேவனை கேட்கல, முடிச்சுக்கிட்டாரு. ஆபிரகாம் வந்து அவர் விழிக்காமலும் அவர் எழுப்பாமல இருந்து, ஆண்டவரே இப்ப நீங்கதான் அழைச்சிங்க, இப்ப இங்க கொண்டு வந்துட்டீங்க, எனக்கு பஞ்சம் உண்டாயிடுச்சு, ஆண்டவரே நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா, தேவன் ஒண்ணு பேசியிருப்பாரு. த்ரூ த பைபிள்ல பிரதர் ஜாக் வந்து அந்த காரியத்தை விளக்கம் எழுதுறாரு. நீங்க வந்து அந்த பகுதியை போய் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, த்ரூ த பைபிள்ல படிச்சு பாருங்க. அதுல வந்து அந்த காலத்துக்கு முன்பாக ஆபிரகாம் விழிச்சதா என்ன, அவனுக்குள்ள பயம் வந்தது. அப்புறம் ஆபிரகாம் போய் சொன்னாரு, அப்புறம் அவங்க ஒய்ஃப் சிறையாக கொண்டு போகப்பட்டாங்க. எல்லாமே ஆண்டவருடைய கிருபையினால் விடுதலையாக்கப்பட்டு வரும்போது என்ன பண்ணாருன்னா, ஆகாரையும் கூட கூட்டணும்ட்டார். இந்த ஆகார கூட்டணும் உடனே அதுல ஒரு பிரச்சனை வந்து, அந்த ஆகாரத்தை மனைவியா எடுத்துக்கிட்டு அதுல இருந்தா ஒரு இஸ்மவேல் வந்தான். அந்த இஸ்மவேல் வந்ததுனால என்ன நடந்ததுன்னா, 4000 வருஷம் ஆகுதுங்க, இன்னைக்கும் பிரச்சனை தான். இன்னைக்கு ஏன் குறைவுகள், பற்றாக்குறை, பஞ்சம் இதெல்லாம் வரும்போதெல்லாம் அவர் வந்து தன்னை விழித்து கொண்டார். இயேசு நமக்கு முன்னோடியாக ஓடின இயேசு பாருங்க எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு, அவர் வந்து பிசாசு அவரை சோதிக்கும்படி கொண்டு போகும்போது கூட அவர் வந்து 40 நாள் உபவாசம் பண்ணி வர்றாரு, பசி எடுக்குது. அப்ப உடனே பிசாசு அவரை பார்த்து அவரை விழிச்சுக்கோ, தள்ளெடுத்து சாப்பிடுன்றாரு. இயேசு என்ன பண்ணாருன்னா, அதை ஒதுக்கிட்டார். இல்ல, நான் விழிச்சுக்க மாட்டேன். அதனாலதான் பிசாசு அவர்கிட்ட ஒண்ணுமே செய்ய முடியும். இந்த நாட்களிலும் கூட நீங்களும் நானும் அப்படிதான். எனக்கு பிரியமானவர்கள, இந்த இதுல சொன்னது போல, உன்னத பாட்டுல சொன்னது போல, இந்த நாள்ல என்னுடைய இருதயத்துல இருக்க ஒரே பாரம் என்ன, ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றேன், விழிக்காமலும் எழுப்பாமலும் இரு. விழித்துக்குள்ள நீயாவும் எதுனாத, விழிக்காமலும் எழுப்பாமலும் இரு. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் இந்த நாளிலும் தலை வணங்கி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அவர் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் மாத்திரம் உண்டு ஆண்டவரே. இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை போஷித்தபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்களா ஒன்றும் நாங்கள் சுயமாய் நாங்கள் ஒன்றும் செய்யாதபடிக்கு தேவன் எங்களுக்கு கிரியை செய்ய எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம தலைவனைங்க நாம் ஜெபம் பண்ணலாமா? எங்கள் நல்ல பிதாவே, எங்க நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளை எங்களுக்கு கொடுத்தபடினால் நன்றி. பரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் குணமாக்கினதற்காய் நன்றி. துதிகன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.